மனித வர்க்கத்திலே பிறக்க ஆறறி உள்ள பொருளாக பிறந்தேன். தேயாய் கணங்களாய் மனிதனுக்கு பிறகு பேய் சொல்ற, கணம் சொல்ற. பேய்க்கும் கணத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்கிற ஒரு மனிதன் தனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஆயுள் வரையிலும் இருந்து வாழ வேண்டும். ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு துக்கம் காரணமாக தன் உயிரை மாய்த்துக் கொள்ள விரும்பி தற்கொலை செய்து கொண்டு விட்டான். ஆனால் அவனுடைய உயிர் இந்த உலகத்திலே அலைகிறது. பேய் அலைகை அலைந்து கொண்டே இருக்கும். அந்த ஆயுள் என்னைக்கு முடியுதோ அன்னைக்குதான் அந்த உயிர் வேற இடத்துக்கு போக முடியும். அதுவரையில இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. அப்படி உலகத்தை விட்டு போக முடியாமல் இந்த உலகத்திலேயே அலைந்து கொண்டிருக்கிறதே, அந்த அலைந்து கொண்டிருக்கிற உயிருக்கு பேய் என்று பெயர். இனி இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முடிந்து இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டு இறைவனிடத்திலே போய் சேர்கிறான். அந்த இறைவன் தன்னுடைய கணத்தில் ஒருவராக ஆக்கிக் கொள்கிறார். இறைவன் தன் கணத்தில் ஒருவராக ஆக்குகிறார். அது கணம், அது பூத கணம் என்று சொல்லப்படுகிறது. பேய் என்பது இந்த உலகத்திலே அலைவது. ஆனால் அதுவும் மனித உயிர் இருந்து போன உயிர் தான். அந்த உயிர் இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டு சிவனுக்குரிய பொருளாக கைலாயத்திலே போய் தங்குகிறது. அப்போது பூதகணம் என்று சொல்றோம். ஆனா ரெண்டுக்கும் என்ன அடையாளம் என்று இந்த உலகத்துல வச்சிருக்கிறார்கள். பேய் என்பது ரொம்ப உடம்பு ஒல்லியா நெட்டுக்க உயரம் இருக்கும். பனைமரம் மாதிரி மரம் குறு வறுக்காது, உயரம் ஜாஸ்தியா இருக்கும். பூதம் எப்படி இருக்குன்னா பெரிய ஆலமரம் மாதிரி அடி வயிறு கையு காலெல்லாம் படுத்திருக்கும், உயரமா போவது. பூதம் உள்ளமா இருக்கும், கனமா இருக்கும். வித்யா இது தேவலோகத்தில் இருக்கும், இது பூலோகத்தில் தான் இருக்கும். ஆகவே ஒரே மனிதனா இருந்தவன் ஒரு காரணம் பற்றி ஏயா போறான், இன்னொரு காரணம் பற்றி கனமா போறான், இன்னொரு காரணம் வந்தது. அதுக்கப்புறம் என்னன்னா, வல் அசுரராகி மனுஷனா பிறந்தவன் அடுத்த பிறப்புல மனுஷனா பிறக்கலாம், பேயா பிறக்கலாம், தேவகணங்களா போலாம், அசுரராக ராட்சசனா கூட பிறந்தவன். அவன் இந்த பூர்வ மனிதனா இருக்கிற போது என்ன பாவங்களை செய்தானோ அந்த பாவ உறுதினால ராட்சசனாக பிறக்கலாம். அல்லது முனிவராய் சாத்வீக குணமுடைய துறவிகளாக கூட பிறக்கலாம். அல்லது புண்ணிய நிறைய சம்பாதிச்சுட்டானா தேவராய் தேவலோகத்துக்கு போறான். மனிதர் ஒரு அடிப்படை நிலை. அவன் செய்கிற புண்ணிய பாவத்துக்கு ஏத்தார்போ பேயாகவோ பூதகணமாகவோ ராட்சசனாகவோ முனிவராகவோ தேவராகவோ போய் கொண்டிருக்கான். இந்த மாதிரியான கடவை எல்லாம் எனக்கு ஒண்ணு பின்னால் ஒன்னா வந்தது என்று சொல்றான். தேவராய் செல்லான் என்ற நடைபெற்றுக் கொண்டிருந்த, செல்லான் என்றால் நடைபெறுதல், செல்லுதல் என்பது நடைபெறுதல், அதாவது வணங்குதல். ஒரு இடத்துல நின்னு போதில் நிக்கிறது இல்ல, போய்கொண்டே இருக்கு. காசு செல்லுமா கேட்கிறான், எங்கிட்டே இருக்கு, ஒட்டம் வாங்க மாட்டேங்கிறான். அப்படின்னா வாங்கலன்னா என்கிட்டே இருக்கு, அது செல்லாது, என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லு. இன்னொருத்தன் வாங்கிட்டானா அவன் வாங்குறான், அவன் இன்னொருத்தன் போயிட்டே இருக்கு. அப்ப காசு செல்லு, அதான் செல்லுபடியாத காசு, இது செல்லாத காசு அப்படின்னு சொல்லு. புழக்கத்தில் இருக்குதான் கேட்கிறான். நடைமுறை அதை செல்லான் என்று புழங்கி நடைமுறையில் இத்தனை உருவமாக இறைவன் நடைமுறைத்தி கொண்டு வருகிறான். செல்லான் இன்றைய தாவர சங்கமத்தும் நிகழ்த்தப்பட்டு வருகிற செல்லான் என்றால் இறைவனாலே இத்தனையும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நடைபெற்று வருகிற இத்தாவர சங்கமத்துள், அதாவது அசையா பொருள் அசையும் பொருள் என்று சொல்கின்ற இந்த இரண்டு இலக்கணங்களில் நான் என்ன ஆனேன் இதுவரை என்று கேட்டால், எல்லா பிறப்பு இங்கு சொல்லப்பட்ட எல்லா விதமான பிறப்பையும் நான் அனுபவிச்சு பார்த்தேன். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே ரொம்ப களைச்சு கொண்ட சுவாமி, இனிமே என்னாலே இன்னொரு பெருவி எடுக்க முடியாது.
இரண்டாவது பகுதி செயற்படு பொருள் 17-20 வரிகள். அதற்கு பிறகுதான் சோபுராணம் வருகிறது. 21 வரியிலிருந்து 91 வரி வரையிலும் சோபுராணம் சொல்லுகிறார். பிறகு 92 95 வரையிலும் இந்த சோபுராணத்தை படிப்பதனாலே வருகிற பயன் கூறுகிறார். இந்த பகுதியிலே நடுவிலே இருக்கிற சோபுராணம் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இறைவனுடைய சொரூப இலக்கணங்களை சொல்லிக் கொண்டே வந்தவர் இடையிடையே தன்னுடைய இலக்கணம் தன்னுடைய வாழ்வை பற்றிய செய்தியும் சொல்லுகிறார். அதிலே ஒன்றுதான் இந்த புல்லாகி பூடாகி என்று சொல்கிற ஒரு பகுதி. நான் இப்படிப்பட்ட பல பறவைகளை எல்லாம் எடுத்தேன், எடுத்து 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 களைத்து போயிட்டேன் என்று சொல்ற. அப்ப ரொம்ப பிறவி எடுத்திருக்கிறார். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் எமது தலைவனே. தலைவன் என்பது ஈசத்துவம், எல்லாருக்கும் மேலானவனாயிருக்கிற அவனுடைய இயல்பு. உயிர்கள் ஒரு உயிர் அல்ல, ரெண்டு உயிர் இல்ல, அநேக உயிர்கள். அநேக உயிர்களுக்கும் யார் எஜமானன்? அந்த சிவபெருமான் தான். அதனால்தான் எம்பெருமான் என்று சொல்கிற. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வேடுற்றேன். உன் பொன்னடிகள் கண்டு உன்னுடைய திருவடி என்றால் என்ன என்பதை நீ உணர்த்த நான் தெரிந்து கொண்டு அதன் வாயிலாக வீடு உற்றேன், விடுதலை அடைகிறேன். மோட்சம்ன்றது விடுதலை என்பதும் ஒன்றுதான். வீடு என்பது மோட்சம் என்று நாம் உரை சொல்வோம். மோட்சம் என்பது எப்பொழுது ஒருவர் கிடைக்கிறது? இந்த உலக பாசங்களிலிருந்து என்றைக்கு அவன் விடுதலை பெறுகிறானோ அன்று மோட்சம் கிடைக்கிறது. அதனால விடுதலை என்றாலும் அதிலிருந்து அவன் பற்றப்போகிற மோட்சம் என்று சொன்னாலும் ஒரே பொருள்தான். வீடு உற்றேன், நான் விடுதலை அடைகிறேன். எதை தெரிந்து கொண்டேன்? பொன்னடிகள் கண்டு உன் திருவடி என்றால் என்ன என்பதை நான் தெரிந்து கொண்டு அதனாலே வீடு அடைகிறேன் என்று சொன்னார். அடிகள் என்பதற்கு இலக்கணம், ஒருவனுடைய ஆணவம் இரண்டு வகைப்படும். அது அகங்காரம் மமகாரம் என்று சொல்வோம். அகங்காரம் என்பது இல்லாத நிலை ஒரு திருவடி, அதுபோல மமகாரம் இல்லாத நிலை இன்னொரு திருவடி. நாம் ஜீவனாக இந்த உலகத்தில் இருக்கிற போது நம்மிடத்தில் அகங்காரம் மமகாரம் ரெண்டும் இருக்கிறது. இந்த ரெண்டும் அற்று போகிற நிலை, அதாவது ரெண்டிலிருந்து நாம் என்றைக்கு விடுதலை அடைகிறோமோ அப்ப இறைவனுடைய திருவடியாகிய மோட்சத்துக்கு போக போறோம். நம்மிடத்தில் இருக்கிற அகங்காரம் அற்று போனால் ஒரு திருவடிக்கு போறோம், இன்னொன்று மமகாரம் அற்று போகும்போது இன்னொரு திருவடி, ரெண்டையும் சேர பிடிக்கிறோம். ஆனா ரெண்டும் அற்றாதான் சேர பிடிக்கலாம். ஒன்ன மட்டும் விட்டுட்டு ஒன்ன ஒரு காலம் பிடிச்சுக்க முடியுமான? முடியாது. மோட்சம் போற போது நான் அகங்காரத்தை விட்டுட்டேன் இறைவன் திருவடியை பெறணும்னு முடியாது. அகங்காரம் மமகாரம் என்ற ரெண்டையும் என்று ஒருவன் அற்று போகிறானோ அப்பொழுதுதான் அவன் இறைவன் திருவடியை அடையலான். இதை குமர ஒருவர் சொல்லுகிறார், யான் எனது என்ற அற்ற இடமே திருவடியா. யான் என்ற அகங்காரமும் எனது என்ற மமகாரமும் என்றைக்கு அற்று போகிறதோ அதுதான் திருவடி என்று குமர ஒருவர் சொல்றார். அதுபோல இந்த பற்றுக்கள் என்று அறிகிறதோ அதுதான் மோட்சம் என்பதை நம்மாழ்வார் சொல்கிறார். அற்றது பற்றனின் உற்றது வீடு என்று பற்று அறுகிறதோ அதே நேரத்தில் வீடு கிடைக்கிறது. வீடுனா விடுதலை கிடைக்கிறது, மோட்சம் கிடைக்கிறது, எல்லாம் ஒன்றுதான். அதைத்தான் இவரும் சொல்றார், உன் பொன்னடிகள் கண்டு இன்று இப்பொழுதே வீடுற்றேன், நான் ரெண்டு பற்றுக்களையும் அற்றவனாக ஆகிறேன் என்று சொன்னார். இதே விஷயத்தை பின்னேயும் திருவாசகத்தில் சொல்லுகிறார். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமேயேம் துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன். உன் திருவடி இரண்டையும் என் தலையில் நீ எப்பொழுது சூட்டினாயோ அப்பொழுதே நான் என் சுற்றம் முதலாகிய எல்லா பற்றுக்களையும் விட்டுவிட்டேன். அப்போ திருவடி என்பதை என்ன என்று ஆசிரியன் உணர்த்தப்பட்ட அந்த நிமிஷத்திலிருந்தே அவர் அகப்பற்று புறப்பற்றாகிய இரண்டு பற்றுக்களையும் விட்டுவிடுகிறார். மாணிக்கவாசர் விட்டு தூய்மை நிலை அடைந்து விடுகிறார். அதை அங்கே சொன்னார், இங்கேயும் அதை சுருக்கமாக சொல்ற. உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா மெய்யா மெய்யானவனே. ஒவ்வொரு விழி ஒரு அழைப்பு கூப்பிடுகிறது. அந்த ஒவ்வொரு கூப்பிடுகிற வார்த்தையும் ஒரு சொரூப இலக்கணம் அதில் அடங்கியிருப்பதை நாம் பார்க்கணும். மெய்யே உய்ய என் உள்ளத்தின் உள் ஓங்காரமாய் நின்ற என் மனசுக்குள் இறைவன் இருக்கிறான். அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் அதை கண்டுபிடிக்கணும். எல்லாரும் சொல்றார்கள், ஒவ்வொருத்தருடன் கடவுள் இருக்கிறார், உயிருக்கு உயிராயிருக்கிறார், ஜீவ சாட்சியாயிருக்கிறார்னு சொல்றாங்க. ஆனா அந்த உயிருக்குள் அவன் எப்படி இருக்கிறான் என்றால் ஓங்கார ஓசையாக இருக்கிறான் என்று தான் கண்ட அனுபவத்தை சொல்றார். உள்ளத்துள் என்னுடைய உயிருக்குள்ளே ஓங்காரமாய் ஓம் என்ற பிரணஸ்வரூபமாய் நின்று கொண்டிருக்கிற மெய்யா சத்தியமானவன், மெய் என்பது சத்தியம் உள் பொருள், அதாவது இருக்கிறவன். இந்த ஓங்காரம் என்று சொல்லுகிறது இருக்கேன், அது ரெண்டு விதமான ஓங்காரம் இருக்கிறது. ஒன்று நாம் ஓம் என்று ஒலிக்கிற ஓங்காரம், இதற்கு முன்னே ஒரு ஓங்காரம் இருக்கு, அது ஒலிக்கவே முடியாது, ஒலி இல்லாத நிலையாகிய ஓங்காரம், அதான் தூய நிலையில் இருக்கிற ஒன்று. அந்த துரியாதீதம் என்று சொல்கிற மேல்நிலையிலே இறைவனுடைய அந்த நம் உள்ளத்தால் வாய் முதலிய கருவிகளால் ஒலிக்க முடியாத ஒரு ஒலி, அந்த ஓங்காரம், அந்த ஓங்காரமாக இறைவன் இருக்கிறார். நாம் வெளியில் இப்ப சொல்றமே நாக்கால அந்த ஓம் அல்ல, இது அந்த ஓமுக்கு பின் வந்தது, இது பின்னே வருகிற ஓங்காரம், அது பிரபஞ்சம் உருவான பிறகு உருவாவதற்கு முதல் காரணமாக இருந்த ஓங்காரம். அந்த ஓங்காரத்துக்கு முன்னே இருக்கக்கூடிய இறைவனுடைய வடிவம், அந்த இறைவனுடைய வடிவம் தான் ஓங்காரம். அந்த ஓம் என்ற ஒலியாக, அந்த தூய வடி ஒலியாக, ஓம் என்ற வடிவாக தன் உள்ளத்திலே அவன் எழுந்து கொண்டிருக்கிறான். இதை அவர் தெரிந்து கொண்டார், கண்டுபிடிச்சிட்ட. யோக மார்க்கத்தில் இருந்து தன் உயிருக்குள்ளே அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் என்பதை அவர் அப்படியே உணர்ந்து உணர்ந்து பார்த்து, அந்த ஓம் என்று சொல்கிறது எப்படி ஒலிக்கிறது தன் உள்ளத்துக்குள் இருப்பதை அவர் கண்டுபிடிச்சு விட்டார். அது நான் உய்ய, நான் வாழ்வதற்காக நீ அவ்வாறு என் உள்ளத்துக்குள்ளே நீ ஓங்காரமாக இருந்து கொண்டிருக்கிறாய். சத்தியம் மெய்யன், அதாவது என்றும் இருக்கிறான், அதை விட்டு அவன் போறதே கிடையாது. அப்படின்னா என் உள்ளத்தில் மட்டும் என்று நினைச்சு கொள்ளக்கூடாது. மாணிக்கவாசர் சொன்னாரே, மாணிக்கவாசர் உள்ளத்தில் மட்டும் அவன் இருக்கல, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினுடைய உள்ளத்திலும் அவன் அவ்வாறுதான் இருக்கிறார், ஓங்காரமாக இருக்கிறார். ஆனா அதை மாணிக்கவாசர் தெரிந்து கொண்டிருக்கிறார், மற்றவர்கள் இன்னும் தெரிந்து கொள்ள முடியல. நம்ம உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்கு என்பதை ஓரளவு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த உயிருக்குள் உயிராக இறைவன் இருக்கிறான் என்பதை பல முறை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த உயிருக்குள் உயிராக இருக்கிற இறைவன் அந்த உயிரில எப்படி ஒளிஞ்சு கொண்டிருக்கிறான் என்றதை இவர் விளக்கிறார். அது ஒரு ஒலி, ஓம் என்று சொல்கிற ஒலி என்று சொல்றார். அதனால்தான் வேதம் முதலிய மந்திரங்களை சொல்லுகிற போதோ, வேதத்தை ஓதுகிற போதோ முதல்ல எதை சொல்லிவிட்டு ஓதும்னு அவங்க சொல்றாங்க, ஓம் என்று சொல்லித்தான் ஆரம்பிக்கணும். வேதத்தை ஒலிக்க வேணுமானால் ஓம் என்று சொல்லி ஆரம்பிக்கணும். இது வடமொழி வேதம். இப்ப தமிழ் வேதம் இருக்கிறதே, அது 12 திருமுறைகள். அந்த தமிழ் வேதத்தை ஓதுகிற போது நாம் ஓம் சொல்றோமா என்று கேட்டால் ஓம்னு சொல்லல. ஆனா அதை சொல்லணுங்கிறதுக்காக நம்ம பெரியவங்க ஒரு வழிவகுத்து கொடுத்திருக்கிறாங்க. எந்த தேவாரம் திருவாசகம் அல்ல 12 திருமுறை எந்த பாட்டை நாம் பாடினாலும் ஆரம்பிக்கிற போது திருச்சி தம்பலம்னு சொல்லணும், முடிக்கிற போது திருச்சி தம்பலம்னு சொல்லணுங்கிறாங்க. அந்த திருச்சி தம்பலம் என்ற வார்த்தை ஓம் என்பதனுடைய வேறு வடிவம். தீ, தீல ஈ என்ற ஒலி இருக்கு, ரூ அல ஊ இருக்கிறது, அம்பலம் என்பதில் ஆறு ஆ இ உ, அப்புறம் இம் மகர ஒற்றி இருக்கிறது, ஆ இ உ ஓ இம் ஓம். ஆக ஓம் என்ற ஒரு ஒலியினுடைய அமைப்பு தான் திருச்சி தம்பலம். திருச்சி தம்பலம் என்பது நடராஜா இருக்கிற இடம். அந்த சொல்றேன் அதுல ஈ என்ற உயிரெழுத்து, ஈனாங்கிற உயிரெழுத்து, அந்த இரண்டாவது ரூ திரு, அந்த ரூல ஊ என்ற உயிர் இருக்கு, அம்பலம் திரு சிற்றம்பலம் இல்ல அம்பலம் ஒரு சொல் இருக்குல்ல, அதுல ஆ என்ற உயிர் இருக்கு, ஆனா அந்த அம்பலத்துல முதல் எழுத்து ஆனாங்கிறது. ஆமா ஆ ஈ உ, அது முறை மாறி இருக்கு, ஆனா ஆ ஈ உ மூணு இருக்கு. இம் கடைசியில முடிகிற திருச்சிற்றம்பலம் என்பதில் இம்மன்னாவும் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்துட்டோம்னா ஓம் என்றதனுடைய ஒரு அங்கம் அதுக்குள் அடக்கப்பட்டிருக்கு. இந்த சொல்லளவில் உங்களுக்கு விளக்கிட்டேன். ஆனா திருச்சிற்றம்பலம் என்று சொல்வது அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு திருச்சிற்றம்பலம்னு சொல்றோம். அது ஞான ஆகாசம் என்று அதற்கு பெயர். சித்து என்பது ஞானம், அம்பலம் என்பது மேடை, ஞான மேடை, அதுதான் ஞான வெளி, பரமாகாசம் என்ற பெயரால் சொல்றோம். இறைவன் பரமாகாசத்தில் இருக்கான்னா அந்த மேலே இருக்கிற அந்த பரம்பொருடைய தத்துவம் சிதாகாசம். அதே சித்து ஆகாசம், சீதாகாசம், பரமாகாசம் எல்லாம் சொல் மாறி போட்டிருக்கும் தவிர எல்லாம் ஒரே பொருள் தான், ஞானாகாசம். அந்த ஞானாகாசத்தில் இறைவன் இருக்கிறான் என்பதை காட்டுதுன்னா நடராஜாவுக்கு திருவாசி மேல வச்சிருக்கிறாங்க, திருவாசி விட வளைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அது ஓம் என்ற எழுத்தினுடைய வடிவம். அது தெரியாதவங்களுக்கு கண்ணாலையும் பார்க்கட்டுமே ஒண்ணு செஞ்சு வச்சாங்க. ஒண்ணுமே கண்ணால் பார்க்காம அருவமா இருக்கிற போது ஓம் என்ற ஒலிக்குள்ளே இறைவன் இருந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு தத்துவம் சொன்னோம். அத புரியல, புரியாதவனுக்கு திருச்சிற்றம்பலன்னு வார்த்தைய காதால் ஒலிச்சு காதுக்குள்ள நுழைச்சோம், அதுவும் அவனுக்கு புரியல. அப்புறம் நடராஜாவை செஞ்சு திருவாசிய வச்சு இத பாரு, திருவாசிக்குள்ள நடராஜா இருக்கா, திருவாசி தான் ஓம், அதுக்குள்ள இறைவன் இருக்கான் பாருன்னு காட்டினான். ரொம்ப கீழானவங்க விவரமே புரியாதவர்களுக்காக இந்த வடிவம் கொண்டு வராங்க. கண்ணால பார்த்தாதான் தெரியுங்கிறவனுக்கு, காதால காட்டே தெரியுங்கிறவன் கொஞ்சம் ஞானி. அவன் காதுன்னு கேட்கவனா மனசாலேயே எல்லாம் தெரிஞ்சுவாங்கிறது அந்த ஓம் என்ற பரம ஒலிக்குள் ஆண்டவன் இருக்கிறான். இதுதான் அவனுடைய பெரியவர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிற முறை. அந்த ஓம் என்ற ஒலி வடிவமாக தன் இறைவன் நம் உள்ளத்தில் இருக்கிறான் என்பதை மாணிக்க வாசகர் தெரிந்து கொண்டு உய்யன் உள்ளத்தோடு ஓங்காரமாய் நின்ற மெய் சத்தியமானவனே, சத்து சத் என்றால் உண்மை, சத்து சித்து ஆனந்தம் சொல்றோம்ல, அந்த சத் என்று சொல்லுகின்ற ஒரு குணம் இறைவனுக்குரிய இது எந்த அனாதியான பழமை இந்த வரியில வருதுன்னா அவன் உண்மை, நம் உயிருக்குள் உயிராக அவன் இருக்கிறான், இருக்கிறான் என்பது உண்மை, கடவுள் உண்டுங்கிற ஒரு இலக்கணத்தை சொல்றான். விமலா, மலம் என்றால் அழுக்கு, வி என்றால் இல்லாமை, விமலம் என்றால் அழுக்கு இல்லாமை, அழுக்கில்லாத நிலை. அந்த அழுக்கில்லாத இருக்கிறவன் இயல்பாகவே பாசங்களின் நீங்குவன் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்றான். நமக்கு பாசம் இருக்கு, ஆனா இந்த பாசத்தை நாம் கழுவி சுத்தமாகி ஆண்டவனிடத்துல போகணும். ஆனா ஆண்டவன்கிட்ட இருக்கு, ஆண்டவன்கிட்ட பாசமும் கிடையாது, கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எப்பவுமே அழுக்கில்லாதவன், விமலன், அழுக்கற்றவனாக இருக்கிறான். இதுல ஒரு சிரமம் கொஞ்சம் சொல்றேன், என்ன இருக்குன்னு. நீங்க ஞானிகளாய் இருக்கிறவர் கண்ணை மூடி அவன் ஜோதி சுரூபமாக ஞான வடிவமாக நினைக்கிறார்களே, அந்த ஞானத்துக்குள்ளே அழுக்கே வராது. இப்ப ஒண்ணும் தெரியாதவனுக்காக அந்த ஞான நிலையிலிருந்து கீழே இறங்கி இப்படி இருக்கிறவன் நடராஜரா செஞ்சு கொடுத்துட்டோம் வச்சுங்க, அந்த நடராஜாவுக்கு பித்தளையால செஞ்சிடுறோம், கொஞ்ச நாள் ஆனா கழும்பு வருது, அதை தேய்ச்சி அலம்பி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அந்த கட்டாயத்துக்காக அபிஷேகம்னு ஒண்ணு வச்சாங்க, ஆறு தடவை வருஷத்துல ஒரு தடவை கழுவுங்கிறான். அப்போ இதுக்கு அழுக்கு மலம் இருக்கு, இந்த மலத்தை போக்க அபிஷேகம் ஒரு சடங்கு இருக்குது. அப்போ ஒருத்தன் கேக்குறான், ஏன் கடவுளுக்கு தான் மலம் இல்லையே, இந்த கடவுளுக்கு ஏன் நீங்க போட்டு தேய்ச்சி அலம்புற, இதுக்கு அழுக்கு இருக்கு அப்படின்னு கேட்பான். இதுக்கு என்ன பண்றது, அவன் வந்து சாதாரண மனுஷனுக்காக வச்சது, இது தத்துவ ஞானிக்காக இந்த விக்கிரம் வைக்கல, அதுக்காக தான் இந்த பவராரமே வேண்டான்ட்டு அந்த உருவமே வேண்டான்னு அவங்க ஒதுங்கி போறாங்க. ரொம்ப பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, உருவ வழிபாடு வேண்டாம், மனுஷுக்குள்ளேயே இறைவனை பார்ப்போம், அப்ப அவன்கிட்ட அழுக்கே கிடையாது, விமலன், அவன் எப்பவுமே பரிசுத்தமானவன். இது கீழ்நிலையில இருக்கிறவனுக்கு சொல்றான், அவன் இந்த அழுக்கும் தெரியாது, அவன் ஏன் அபிஷேகம் பண்றான்னு தெரியாது. நான் கொஞ்சம் விளக்கின பிறகுதான் உங்களுக்கு அதுல அழுக்கு வருது, அதையும் கூட கழுவ வேண்டியிருக்கு. விக்கிர வழிபாடு வச்சா அது விமலனாக இருக்க முடியாது, அதுவும் விக்கிரமானதுனாலே மாயா பிரபஞ்சத்துக்குள்ள அதுவும் ஒரு பூதங்கள் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட வடிவமானதுனாலே. ஆனா அந்த வடிவத்தை நாம் கடவுள்னு கருதக்கூடாது. பின்ன என்ன பண்ணணும், அந்த வடிவத்துக்குள் இருக்கிற இறைவன், அந்த வடிவத்துக்குள் யார் இறைவன் எங்க இருக்கிறான், மந்திர சொரூபமாக இருக்கிறான். இப்ப ஒரு கோயில்ல லிங்கம் இருக்கு, கருங்கல், கருங்கல் சுவாமி அல்ல, அந்த கருங்கல்லுக்குள் இருக்கிற மந்திர சொரூபம் இறைவன். கும்பாபிஷேகத்துல மந்திர ஒலிகளினாலே அந்த கும்பத்துக்குள்ள அந்த ஒலியை உள்ள நுழைச்சு அப்புறம் அந்த தண்ணீரை கொண்டு போய் சாமி தலையில ஊத்தின பிறகுதான் அந்த லிங்கத்துக்குள்ள சுவாமி வரார். ஆகவே நீங்க வெளியில் இருக்கிற லிங்கம் தான் அழுக்கு உடுக்கும், அதை கழுவணும். அந்த லிங்கத்துக்குள் மந்திர சுரூபமா இருக்காரு பாருங்க, அந்த சுரூபத்துக்கு அழுக்கு கிடையாது. ஆக இறைவனுக்கு மனமில்லாத நிலை என்பத அந்த விக்கிரகத்தை வச்சு பார்க்கப்படாது, விக்கிரகத்துக்குள்ளிருக்கிற பொருளை வச்சு பார்க்கணும். அதத்தான் நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொன்னார். நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணு முணுத்து ஓது மந்திரம் ஏதரா அப்படின்னு சித்தர் கேட்கிறார். அது ஒரு அர்த்தம் நான் சொல்றேன், ரெண்டையும் சொல்றேன், கொஞ்சம் இருங்க. நான் ரெண்டையும் சொல்லிடுறேனே, நான் எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்காக மற்றவங்களுக்காக நீ சந்தேகம் வல்ல தீக்கணுங்கிறதுக்காக தான். அவர் சொன்னது கோயில்ல இருக்கிற கல் இருக்கு, இந்த கல்ல தெய்வம் நினைக்காதரா, கல்லுக்குள் ஒரு தெய்வம் இருக்கிறா, அதை நினைச்சுக்கோ. வெறும் கல்லைய நீ கோயில்ல போகும்போது கல்ல மறந்துடணும், கல்லுக்குள் இருக்கிற தெய்வத்தை பார்க்கணும். ஒரு மரத்தால யானை செஞ்சு வச்சிருக்கு, அது என்ன ஒருத்தர் கேட்கிறோம், மரம்னு யாரும் சொல்ல மாட்டான், அது யானைன்னு தான் சொல்லுவான். ஒரு கோயில்ல ஒரு பொம்மை இருக்குங்க, மரத்தால செஞ்சு பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க உற்சவத்துக்கு. அப்போ வந்து யானைன்னு சொல்லுவாங்களே தவிர மரம்னு சொல்ல மாட்டாங்க. மரம் என்பது மறைஞ்சு போகுது, யானையின் வடிவத்தில் மரம் மறைஞ்சு போகுது. அது போல கோயிலுக்குள் நாம் விக்கிரகத்தை பார்க்கும்போது கல்லுங்கிற எண்ணமே யாருக்கும் வர்றதில்லை, அங்க சுவாமி இருக்காருன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான். அது போல் அந்த விக்கிரகத்துக்குள் இறைவன் இருக்கிறார் என்று தெரிந்து கொள். அதான் நட்ட கல்லை தெய்வம் என்று நினைக்காதே, நாதன் உள்ளிருக்கை கல்லுக்குள் நாதன் இருக்கிறான் என்று அறிந்து கொள். அதே வாக்கியம் இது சாதாரண மக்களுக்கு சொன்ன உபதேசம். அதே பாட்ட யோகிகள் நம்ம மாதிரி யோகம் பண்றவங்களுக்கு வந்து நீ ஏன் வெளியில போய் விக்கிற வழிபாட்டுக்கு போற, அந்த வழிபாடு வேண்டாம், நாதன் உள்ள இருக்கிறான், கடவுள் நம் மனசுக்குள்ளும் இருக்கிறான். அது ரெண்டு பேருக்கு சொன்ன வார்த்தை, ஒன்னு சாதாரணமாக உலகில் மக்களுக்கு சொன்ன விஷயமும் அதுதான், நம்ம மாதிரி யோக நிலைக்கு போக வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக சொன்னவங்க ஒண்ணுதான். நாம யோக நிலைக்கு மட்டும் அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடாது, ரெண்டு அர்த்தமும் அந்த பாட்டுக்குள்ள இருக்கு. அதாவது யார் யாருக்கு வேணுமோ அவங்கவுங்களுக்கு அந்த அர்த்தத்தை அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு போகணும். அதே மாதிரி விமலாம் மலமற்றவனாக இருக்கிறான், அவன் இயல்பாகவே பாசங்களின் நீக்கியவன் என்று சொல்லுகிற அனாதி முறைமை. விடைப்பாக விடைப்பாகன் ரிஷபவாகனன். நான் என்ன சொன்னேன் முன்ன, இது முழுவதும் சொரூப இலக்கணம், அவனுடைய உருவங்களை சொல்லவில்லைன்னு சொன்னேன். இப்ப ரிஷபத்தை வச்சு ரிஷபத்து மேல சிவபெருமான் இருக்கான்னு சொல்லிவிட்டா அப்போ உருவம் வந்துடுது. அப்ப இது அருவநிலை இலக்கணம் அல்ல, உருவநிலை இலக்கணமாக. ஆனா இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இங்க விடை என்பதும் விடைமேல் இருக்கிற பாகன் என்பதும் இந்த ரிஷபத்தில் வருகிற சிவனை பார்க்கக்கூடாது. விடை என்பதற்கு பெயர் ஆன்மா, ஆன்னா பசு, பசுவாகிய விலங்கு. விஷமம் எது, ஒரு ஆண் வர்க்கத்தை சேர்ந்ததானே, அது ஒரு ஆன்மா. அது மேல சுவாமி இருக்கா, இப்ப நம்ம உடம்புக்குள் இருக்கிற ஒவ்வொரு உயிரும் ஆன்மா, அந்த ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஆண்டவன் இருக்கிறான். அப்போ உயிருக்குயிராயிருக்கிறான் என்றுதான் இங்க இலக்கணத்தில் இருக்கு. அவன் ரிஷபத்தனாகிய வடிவத்தையும் ரிஷபத்து மேல சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கிற அந்த உருவத்தையும் கொண்டு வரக்கூடாது. உருவத்தை கொண்டு வந்தா சொரூப இலக்கணம் அல்ல, அது தடப்ப இலக்கணம். ஆகவே விடைப்பாக என்பது என்ன சொல்றார்னா, விடை என்பது ஆன்மா, பாகன் என்பது அதை செலுத்துகிறவன், ஆன்மாவை உள்ளிருந்து இயக்குகிறவன். அப்போ உயிருக்குயிராய் இருக்கிறான் என்று சொல்லுகிற அனாதி முறைமையான இலக்கணம். ரொம்ப நுணுக்கமா போகணும், ஜாக்கிரையா போகலன்னா நம் தலைப்பை விட்டு வேற பாதைக்கு போயிடுவோம். தலைப்பு நமக்கு அனாதி முறைமை. சொரூப இலக்கணம் உருவ இலக்கணமே சொல்லக்கூடாது, அருவ இலக்கணம் தான் சொல்லி ஆகணும். ஓம் வேப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி, வேதங்கள் எல்லாம் அந்த இறைவனை பற்றி எப்படி பாடுகின்றன, ஐயா ஐயா என்று பாடுகிறார். ஐயா என்றா தலைவனே தலைவனே. வேதங்கள் ஒவ்வொரு தெய்வத்தையும் பாடுகிறது, இந்திரன் சந்திரன் யமன் அக்னி எத்தனை தேவருண்டோ எல்லா தேவரையும் பார்த்து எல்லா தேவரையும் தலைவனே தலைவனே தான் சொல்லு. அப்படி அத்தனை தேவரையும் சொல்லிவிட்டா கடவுள் எப்படி வருவான் என்று கேட்டால், அந்த வேதம் அக்னி முதலானியவர்களை பார்த்து அந்த அக்னியையே அவன் ஐயான்னு சொல்லல, அக்னியை இயக்குகிற உள்ளிருக்கிற பரம்பொருளை அது ஐயா என்கிறது. ஒரு இந்திரனை பார்த்து இந்திரனையும் இயக்குகிற கடவுளை சொல்லுகிறது, ஒரு திருமாலை பார்த்து திருமாலை இயக்கிற பரம்பொருளை சொல்கிறது. ஆகவே அது வேதம் அத்தனை தேவர்களை சொன்னாலும் அத்தனை தேவர்களுக்கும் உள்ளே இருக்கிற தலைவன் யார், அவர்களை இயக்குகிறவன் யாரோ அவனைத்தான் வேதம் ஐயா என்ற. ஐயா என்றது இத்தனை தேவர்களையும் உருவத்தினாலே சொன்னதே தவிர அத்தனை தேவர்களையும் உள்ளிருந்து இயக்குகிற அந்த இயக்குகின்ற பரம்பொருளை சொல்கிறது. ஆகவே விடைப்பாகன் என்று சொல்வது நம் உயிருக்கு உயிராயிருக்கிறது. இது மட்டுமல்ல, மேல் உலகத்தில் இருக்கிற தெய்வங்களாயிருக்கிற அந்த தேவர்களையும் இயக்குகிறவன். வேதங்கள் ஐயா என ஐயா என்று சொல்லும்படி, அது சொல்லிக்கொண்டே இருக்கும்படி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, அந்த பெருமானை கண்டுபிடிக்க முடியாது. அவன் ரொம்ப ஆழமா போறான், அகலமா போறான், உயரமா போறான். அவன் ஆழத்திலே கால் எங்க இருக்குன்னு பார்க்க முடியாது. அவன் அகந்து போகிற போது அவன் தோல் நீளம் கை எவ்வளவு நீளம் நீளுன்னு பார்க்க முடியாது. மேலே போகும்போது தலை எங்க இருக்குன்னு பார்க்க முடியாது. ஆழ்ந்து அகன்று நுண்ணியனே ஓங்கி, ஓங்கினா மேலே போறார், ஆழ்ந்தினா கீழே போறார். ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரம் எவ்வளவு ஆழம் இருக்கு என்று பார்த்து கொண்டு போனால் அந்த ஆழத்தை நாம் சாதாரணமா பார்க்க முடியாது. இனி ஓங்குனா மேலே இருக்கிற வானம் எவ்வளவு உயரம் போகுது, கடைசி வரை எல்லாம் எத்தனை மைல்களுக்கு அப்பால் போய் முடிச்சுடுதான்னு போனா முடிவே இல்லை ஆகாயத்துக்கு. அதனால ஓங்கி ஆழ்ந்து அகன்ற அதே சமுத்திரம் விரிஞ்சிருக்கிறது, உலகம் விரிஞ்சிருக்கிறது, அதுபோல விரிந்தும் இருக்கிறான். இது அவனுடைய மூன்றும் அவனுடைய பருத்த இலக்கணம். அடுத்தது நுண்ணியனே அவனுடைய அணு இலக்கணம். இவ்வளவு பருமையாகவும் வருவான், அதற்கு எதிர்நிலையான சுருக்கமாகவும் வருகிறான். கடவுள் பருநிலையை பார்க்கிற போது உயர்ந்த எல்லையோ கீழ் எல்லையோ அகன்ற எல்லையோ பார்க்கவும் முடியாது. ஆனா அவன் ஒரு சின்ன அணுன்னு எடுத்தா அணுவுக்குள் அணுவாக இருக்கிறான், அக நுண்ணியன். அவனை விட நுண்ணிய பொருள் ஒன்று இருக்கான்னா கிடையாது. அவனுக்கு நுண்ணியதாக ஒரு பொருள் இருக்குன்னா அவனுக்குள்ள இன்னொருவன் இருந்து அவனை ஆட்டுகிறான்னு அர்த்தம். கடவுளை விட நுண்ணியதாக இன்னொரு பொருள் உண்டு என்ற நிலை ஏற்படுமானால் கடவுளுக்குள் அந்த நுண்ணிய பொருள் இருந்து கடவுளை ஆட்டுகிறதுன்னு ஆகிவிடும், அது கடவுள் ஆயிடும். ஆகவே அவனை விட நுண்ணிய அணுவிலும் பரமானுவாக இருக்கிறவனும் அவன் தான். பரமானுவுக்கும் மேல் வேற எதுவும் கிடையாது. ஆகவே அவனை நுண்ணியன் என்று சொல்கிறார். இது அவனுடைய பருநிலை நுண்ணிலை என்ற ரெண்டு விதமான வியாபகத்தையும் அவனுடைய சூக்குமத்தையும் சொல்லுகிற இலக்கணங்கள். பொய்யாயனவெல்லாம் வெய்யாய் தனியாய், வெய்யாய் சூடாக இருக்கிறாய், தனியாய் குளிர்ச்சியாக இருக்கிறாய். சூடும் நீதான், அதற்கப்புறம் தனி தன் குளிர்ச்சியாகவும் இருக்கிறாய். இந்த உலகத்தில் எந்தெந்த பொருளை சூடு இருக்கோ அந்த சூடாக இருக்கிறவன் இறைவன். எந்தெந்த பொருளில் குளிர்ச்சி இருக்கோ அந்த குளிர்ச்சியாக குளிர்ச்சியை அதற்கு ஊக்கினவனும் கடவுள். குளிர்ச்சியாகவும் அவன் விளங்கிக் கொண்டு இருக்கிறான். ஏமானன் உயிர், நம்ம உடம்புக்குள் இருக்கிற உயிர் இருக்க அந்த உயிராகவும் அவன் இருக்கிறான். விமலா விமலம், முதல்ல ஒரு தர மெய்யா விமலான்னு சொன்னார், இங்கே ஒரு தர விமலான்னு சொன்னார். என்னத்துக்கு ரெண்டு தர விமலன்னு சொல்றார்? அதாவது அழுக்கற்றவன் முன்னையே படிச்சுட்டான், இப்போ ஒரு தர சொன்னாரு. ஏன்னா ஒருத்தன் கேட்டே வந்தான், அவன் விமலன்னு சொல்லிட்டோம், களங்கம் இல்லாதவன். அவன் என்ன சொல்றாரு? இப்ப நெருப்புக்குள் சூடாயிருக்கிறான், பனிக்கட்டிக்குள் குளிர்ச்சியாயிருக்கிறான், அடுத்தாற் போல உடம்புக்குள் ஏமானன்ற உயிராயிருக்கிறான்னு சொன்னா அப்ப பனிக்கட்டியா இருக்கிறான் அல்லது நெருப்பா இருக்கிறான், ஒரு உடம்பா இருக்கிறான் என்று சொன்னா இதுக்கெல்லாம் வந்து அழுக்கு இருக்க, ஒரு தீக்கும் ஒரு மலம், அதுபோல பனிக்கட்டியும் ஒரு மலப்பொருள், அஞ்சு பஞ்சபூதங்களால் ஆனதுதான். உடம்பும் பஞ்சபூதத்தால் ஆனது, எல்லாம் பூதத்தால் ஆனதெல்லாம் இதெல்லாம் மாயை தானே, மாயெல்லாம் அழுக்குத்தானே. அவனுக்கு அழுக்கு ஒட்டுக்குமான்னா ஒட்டாது. அவன் தனி நிலையில் இருக்கிற போது இயல்பாகவே பாசங்களை நீங்கினவன், இந்த பிரபஞ்சத்துக்குள் இருக்கிற பொருளோடு வந்து அவன் சேருகிற போதும் அவனுக்கு மலம் ஒட்டாது. தாமரை மேல தண்ணீர் இருக்கிற போது தாமரை இலையில் இருக்கிற தாமரை இலையோட தண்ணி ஒட்டுறதில்லை, தாமரை இலையில் இருக்கு. அதே மாதிரி இறைவன் ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் இருந்தாலும் அந்த பொருளின் அழுக்கு அவனை ஒட்டாது, அந்த அழுக்கு அவனை சேருவதே கிடையாது. அந்த நிலையிலே வருகிற விமலம். அதனாலே இரண்டாவதாக சொன்னான், எப்பவும் இயல்பிலும் அவனுக்கு இல்லை, இன்னொரு பொருளை சாருகிற போதும் அழுக்கு வருவதில்லை. பொய்யா இனவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாக மெழுகின்ற மெச்சுடரே. பொய்யா இனவெல்லாம் பொய் என்றால் மாயை, மாயை பொருள்கள் எல்லாம். மாயை என்றால் ஒரு கால் இருந்து இன்னொரு கால் அழிந்து போவது, மாய்வதும் ஆவதும் மாயை. மாயா மாய் அப்புறம் ஆ, ரெண்டா பிரிச்சுட்டா மாயினா அழிஞ்சு போறது, ஆனா உண்டாவது. இந்த மாயை என்ன பண்ணா அழிஞ்சழிஞ்சு உண்டாகிட்டே இருக்கும், பரிணாமப்படும். இதைத்தான் பரிணாமம் என்று சொல்றோம். ஒன்றழிஞ்சு இன்னொன்றா மாறுதே, அதைத்தான் பரிணாமம் என்று சொல்கிறோம். அதைத்தான் மாயை. மாயைக்கு இது இலக்கணம், ஒன்றழிஞ்சு மற்றொன்றா உண்டாகி கொண்டிருக்கும். இந்த உலகத்துல மரம் உண்டாகுது, இலை உண்டாகுது, இலை பழுத்து கீழே சருகா விழுது, இலையா இருந்து சருகா போச்சு, சருகு கீழே விழுந்தோடனே கொஞ்ச நாள் கழிச்சு மண்ணோட மண்ணா மக்கி போகுது. அப்ப மரமா இருந்து ஒரு சின்ன தளிரா இருந்து அதிலிருந்து பரிணாமம் இலையா போய் இலை பழுப்பா மாறி பழுப்பு காஞ்சி கீழே சருகா விழுந்து சருகு மண்ணா போறதுதான் இதான் பரிமாணம். ஒன்னொன்னு இன்னொரு உருவத்தை உருவத்தை எடுத்துக்கொண்டே போயிருக்கு. அது போல ஒவ்வொன்றையும் நீங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருளும் பரிணாமம் உடையன.